நாங்கள் வந்து அப்போதான் வந்து அசிங்கம் போடுவோம். இது வந்து இன்னொருத்தவங்க கருவை நம்ம சொமுக்கிறோமே. இப்போ நாலு புள்ளிங்க ஆயிடுச்சு, இப்போ என் புள்ளிங்க பெரியப்படுத்து, நான் போய் ரெண்டாவது மாதமாக இருக்க முடியாது இல்லை. 10 மாதம்லாம் கிடையாது, 8 மாதத்துல தான் சிசேரியன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. நான் வந்து அவங்கள பார்க்க முடியாது, அது வாங்குறவங்க வந்து எங்களை பார்க்கலாம். இது வந்து யார் யார் பேசணும்னா டாக்டரு, அந்த நம்மளை இட்டுனு போகிறாங்க பாரு ஏஜென்ட், அவங்களுக்கு தான் தெரியும். 8 மாதம் முடிஞ்சிச்சா, பணம் வாங்கிட்டியா, அவ்வளோதான். இதுக்கப்புறம் உனக்கு வயிறு வலி வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, நம்ம வேறு இடத்துல தான் பார்த்துக்கலாம், அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்கலாம். பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறத கூட நம்ம கண்ணை மூச்சு பார்க்கறதாக்கிட்டே அந்த குழந்தை நம்மக்கிட்ட அந்த தொட்டிலில் கூட இருக்காது. நம்ம எல்லாத்துக்கும் சம்மதிச்சுட்டு கையெழுத்து போடுறோம். இது வந்து இன்னொருத்தவங்க குழந்தைங்க, நம்ம குழந்தை இல்லை, அதை வந்து நம்ம உறவு கொண்டாடக்கூடாது. 4 பசங்க வச்சிக்கின்னு சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த பொண்ணு குழந்தையே இல்லாத, இப்போ அந்த பொண்ணால் ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது, அவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்களே. இதே நம்ம அந்த பொண்ணுக்கு அந்த நிலமை வந்தால்
ஸ்டுடியோஸ் தயாரிப்பில் சார்லி, ரச்சி ஷெட்டி, சங்கீதா சங்கரி, பாபி சிங்கா மற்றும் பலர் இணைந்து நடிக்கும் 777 சார்லி இப்போது திரையரங்குகளில்.
இப்போ ஒரு பெண் தன்னுடைய வாழ்க்கையில பிரெக்னண்டா இருக்கக்கூடிய டைம் தான் ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல்லான டைமா இருக்கும். நம்மளுடைய குழந்தை எப்படி வரும், அது ஆணா பெண்ணா, அந்த ஒரு ஏக்கம் நமக்குள்ள இருந்துட்டே தான் இருக்கும் அந்த 10 மந்த்ஸ் பீரியட்ல. ஆனா இப்போ ஒரு சரகேட் மதர், அதாவது வாடகத்தாய், அவங்க வந்துட்டு இன்னொரு பேரண்ட்ஸ்க்காக அவங்க ஒரு குழந்தைய பெற்றெடுத்து தருவாங்க. அவங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும் அதை பத்தி பேசுறதுக்காக நம்ம கூடிய வாடகத்தாய் ஒருத்தவங்க சுமதின்றவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம். எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன்.
சரி, ஓகேக்கா. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு இப்போ உங்களுக்கு இந்த வாடகை தாயின்ற ஒரு விஷயம் இருக்குன்றது எப்போ தெரிய வந்துச்சு?
இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஆனால் இது வந்து எதனால் நாங்கள் இந்த வாடகை தாய் ஆகணும்னா, இந்த மாதிரி எனக்கு 4 பசங்க 3 பொண்ணு ஒரு பையன், எங்கள் வீடு வந்து வேசார்படி, எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆட்டோ ஓட்டுருவோம். ஆட்டோ ஓட்டுற தொழில் வந்து மழை பெஞ்சால் வண்டி போகாது. அந்த மாதிரி இருக்கிறப்போ பசங்களை படிக்க வைக்கணும், சாப்பாடுக்கு பார்த்துக்கணும், அந்த சூழ்நிலை வந்து நாங்கள் கொஞ்சம் கடை வாங்கிட்டோம். பசங்க படிக்க வைக்கிறதுக்கு, இதுக்கு, சாப்பாட்டுக்கெல்லாம் கடை வாங்கிட்டோம். ஒருத்தவங்க ஏஜென்ட்டுன்றவங்க அங்கே நம்ம வீட்டுக்கு ஒரு 10 வீடு தள்ளி அவங்க அந்த அம்மா இருந்தாங்க. இது மாதிரி கருமுட்டை கொடுக்கறதுக்கு, வாடகை தாயிட்டு
போவாங்க,
இது மாதிரி ரத்தம் கொடுக்கறதுக்கு போவாங்க. அது மாதிரி போகும்போது நான் அவங்க வந்து அந்த சண்டியை நின்று பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, இது மாதிரி நீ என்கிட்ட வந்து பேசினாங்க, இந்தம்மா இது மாதிரி கடை வாங்கிட்டுக்கிறேன், அவங்க இதுமாரி பேசுகிறாங்களே, வாடகை தாயாக வர்றதுக்கு நீ முன் வரியா சொல்லிட்டு கேட்டாங்க. அப்படின்னா நாங்கள் என்னான்னு அவங்கள கேட்டோம். கேட்டதுக்கு இது மாதிரி மருத்துவங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு அவங்க உங்கள் கர்ப்ப பையன் வந்து அவங்களுக்கு நீ வாடகை கொடுக்குற மாதிரிம்மா, அவங்க கருவை நீ சுமந்தா பெற்று கொடுக்கணும் சொல்லிட்டு அவங்க அந்த ஏஜென்ட்னு சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் போய் சொன்னேன் நான். எங்கள் பசங்களை எங்கள் பசங்களாம் கொஞ்சம் பெரிய பெரிய பசங்க.
இது சொன்னோடனே நீங்கள் போய் வீட்டில் தான் ஃபர்ஸ்ட் கேட்டீங்க?
ஆமாம், வீட்டில் போய் சொல்லணும். வீட்டில் போய் சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, அதெல்லாம் போகக்கூடாது, அது தப்பு, அந்த மாதிரி வாடகை தயார்னா இன்னொருத்தவங்களுக்கு போய் நம்ம ஏன் பேர் பண்ணணும், அது தப்பான விஷயம் சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரே எங்கள் பசங்கள்லாம் எனக்கு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் அவங்ககிட்ட வந்து சொன்னேன், அதெல்லாம் வேணாமா, பரவாயில்ல, நாங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் அவங்ககிட்ட டைம் கேட்டுன்னு திட்டினா திட்டின்னு போட்டோம். கடை கொடுக்குறதுனால அவங்க திட்டுறாங்க, குத்துட்டா திட்ட போகிறது இல்லையான்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்ககிட்ட நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு அந்த ஏஜென்ட்டுகளை போய் சொன்னேன், வேணான்றாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி சும்மானா என் கூட வாமான்னு சொல்லி எங்கள் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டும் போது எங்கள் வீட்டுக்காரர் வண்டி போயிட்டும் போது அவங்க கூப்பிட்டாங்க, என் கூட வாமான்னு இட்டுன்னு போனாங்க. பிறகு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போனாங்க. அவங்க இட்டுன்னு போனவுடனே பார்த்தா அவங்க உள்ளே போய் டாக்டர்களோ பேசுறதுக்கு போனாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சேரில் உக்காந்துருந்தாங்க. உக்காந்து இருக்கிறப்போ நான் அவங்க பக்கத்து சேரில் இது மாதிரி நார்மலாக இருக்கும்போது ஒரு பாப்பா உக்காந்துருந்துச்சு. என்னம்மா பிரிச்சின, என்னத்துக்கு வந்துக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இது மாதிரி எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுதுக்கா, இது மாதிரி குழந்தை இல்லைன்னு எங்கள் மாமியார் ஒரு மாதிரி திட்டுறாங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு வேறு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஐடியா பண்ணுறாங்கக்கா, அதனால் டாக்டருக்கெல்லாம் நான் ஏதாச்சும் கேட்கறதுக்கு வந்துக்கிறேங்க சொல்லிட்டு அந்த பாப்பா சொல்லிச்சு. சொன்ன உடனே அவ ஒரு மாதிரி ஆயுதுக்குன்னே சொன்னாங்க. சொன்ன உடனே எனக்கு கொஞ்சம் மனசில் கொஞ்சம்
இதாகிடுச்சு.
நம்மள மாரி ஒரு பொண்ணு அது சொல்லிட்டு எனக்கு அந்த மனசில் ஒரு இதுவாக இருந்துச்சு. அப்புறம் அவங்க பேசிட்டு வந்துட்டாங்க. வந்துட்டோடனே சரின்னு சொல்லிட்டு என்னாடி யாரா எதனா கேட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்க. பிற ஆமாம், ஒரு பாப்பா வந்து இது மாதிரி சொல்லிச்சு, அவங்க வீட்டுக்காரருக்கு இது மாதிரி கல்யாணம் ஆக போதான், இந்த பொண்ணு வேணான்றாங்க, குழந்தை இல்லைன்னு வேணான்றாங்க, நான் சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிச்சின்னு சொல்லி நான் அந்த ஏஜென்ட்டுக்கெல்லாம் சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு சொன்னதே யோசிச்சுன்னு நான் யோசிச்சு நம்ம நாலு பசங்க வச்சிக்கின்னு சந்தோஷமாக இருக்கிறோம். அந்த பொண்ணு குழந்தையே இல்லாத இப்போ அந்த பொண்ணால் ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாது. அவங்க வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறாங்களே, இதே நம்ம அந்த பொண்ணுக்கு அந்த நிலமை வந்தால் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் சொல்லிட்டு எனக்கு அந்த நைட்டெல்லாம் யோசிச்சுருந்து என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் அது சொன்னேன் இந்த மாதிரி அது தப்பான விஷயம் இல்லை, அவங்க புருஷன் ரெண்டு பேரும் இது கருவை எடுத்து தான் நம்ம இப்போ நம்ம வேணான்னு ஆப்ரேஷன் பண்ணிக்கணும், அவங்க ரெண்டு பேர் கருவை எடுத்து தான் நம்ம வயிற்றில் வைக்க போகிறாங்க, அதை வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை வச்சு அவங்க சந்தோஷமாக இருப்பாங்கல்ல சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரக்கு எங்கள் பசங்களுக்கெல்லாம் அதை நாங்கள் புரிய வச்சோம். புரிய வச்சு அதுக்கப்புறம் நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஒத்து வச்சுன்னு வந்தாங்க.
எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டாங்களாக்கா?
ஆ, ஒத்துக்கினாங்க.
நீங்கள் சொல்லும் போது அவங்களுக்கு என்ன வயசு இருந்துச்சுக்கா பசங்களுக்கு?
அவங்களுக்குன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு
15-20 பசங்க. அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் சரி ஓகே இது நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க
சொல்லிட்டு ஒத்துக்கினாங்க.
நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணி பண்ணும்போது முன்னாடியே நம்ம மெடிக்கேஷன்ஸ் நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும், மருந்தெல்லாம் அந்த டைம் ப்ளீடிங்லாம் ஜாஸ்தியாக இருக்குன்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கேன், அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
அது அப்படியெல்லாம் இல்லைப்பா, நம்மளை போய் ஸ்கேன் போட்டு பார்க்குறாங்க. ஸ்கேன் போட்டு பார்த்துட்டு இது அந்த கர்ப்பப்பை நல்லா இருக்கா, இவங்க எப்படி இதை தாங்குற சக்தி இருக்கா சொல்லிட்டு அதை பார்த்து தான் அவங்க டாக்டருங்க அந்த கருவை நம்ம வயதில் சுமக்குறாங்க. அது வேணால் ஆனால் இதுவரையும் 10 மாதம்லாம் கிடையாது, 8 மாதத்துல தான் இது சிசேரியன் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஆப்ரேஷன் பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுப்பாங்க,
8 மாதத்துலேயே சிசேரியன் பண்ணி.
ஆமாம், அந்த நார்மலாக குழந்தை பிறக்காது, பெரிய ஆப்ரேஷன் பண்ணி தான் அந்த குழந்தைய எடுக்கிறாங்க.
இப்போது வாடகத்தை
எல்லாருமே இப்போ அந்த போனோம்னா கூட அந்த இதுக்கு
சிசேரியன் பண்ணாமல் இது பண்ணுவோம். உங்களுக்கு அப்போ எப்படி இருந்துச்சுக்கா சிசேரியன் பண்ணும்போது? என்னதாக இருந்தாலும் அந்த ஃபஸ்ட்டு 3-4 மந்த்ஸ்க்கெலாம் நம்ம அந்த இன்னொருத்தவங்களோட கரு இதுக்காக நம்ம பண்ணும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும்.
ஆமாம், அந்த ஃபீல் இருக்கும் தான். இப்போ வந்து நம்ம நார்மல் குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் நிறைய வித்தியாசம், அவங்க எங்கெங்கேயோ போயிட்டு எங்கெங்கேயோ பணத்தெல்லாம் தொலைச்சிட்டு
கஷ்டப்பட்டு தேடி தான் வந்திருப்பாங்க.
பார்த்துட்டு இங்கே போனால் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு ஒரு குழந்தை கிடைக்கும், அதை வச்சு நம்ம சந்தோஷப்படுத்தலாம், நம்மளுக்கு ஒரு விடுதலை. அதான் டைவர்ஸ் மூலியமாக போகிறாங்க, தற்கொலை மூலியமாக போகிறாங்க, இப்படியெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கோசம் இந்த இவங்க அந்த ஹாஸ்பிட்டலில் தேடி வராங்க. இதில் பார்த்து தான் எங்களை ஓகே பண்ணி இந்த கருவை இவங்களுக்கு சொந்தா இவங்களுக்கு அந்த குழந்தை அவங்களுக்கு போய் சேரும் சொல்லிட்டு அவங்க நம்மளுக்கு அந்த இது பண்ணுறாங்க. நான் வந்து அவங்கள பார்க்க முடியாது, வாங்குறவங்க வந்து எங்களை பார்க்கலாம். இது வந்து யார் யார் பேசினோன்னா டாக்டரு அந்த நம்மளை இட்டுன்னு போகிறாங்க பாரு ஏஜென்ட், அவங்களுக்கு தான் தெரியும், ஏன்னா நம்மளுக்கு தெரியாது.
ஓ, ஸோ யாருக்காக நீங்கள் அதை பண்ண போறீங்கன்றது உங்களுக்கே தெரியும்?
எங்களுக்கு தெரியாது,
பேர் அட்லீஸ்ட் சொல்லுவாங்களா? அதுவும்
அது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நம்ம அவங்க கிட்ட எதுவுமே பேச முடியாது. அவங்க வாங்குறவங்கல்ல நம்ம எதுவுமே பேச முடியாது. நம்ம பேசுறதெல்லாம் வந்து டாக்டருக்கால பேசணும் இல்லை ஏஜென்ட்டுக்கால பேசணும். டாக்டரு என்ன சொல்றாங்களோ அதுதான் ஏஜென்ட் வந்து நம்ம கிட்ட சொல்லுவாங்க. நம்ம வந்து டைரெக்டா போக முடியும் போகலையே, ஏஜென்ட் மூலமா
ஏஜென்ட் மூலமா தான் போறோம்.
அதனால வந்து அவங்கள பார்க்க முடியாது. நாங்க வந்து அப்பெல்லாம் வந்து அசிங்கப்படுவோம், இது வந்து இன்னொருத்தங்க கருவை நம்ம சொமுக்கிறோமே, பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை ஒரு மாதிரி. இப்போ 4 பிள்ளைங்க ஆயிடுச்சு, இப்போ என் பிள்ளைங்க பெரிய பரிசு, நான் போய் 2வது மாதமாக இருக்க முடியாது இல்லை, நம்ம வேணாம் தானே ஆப்ரேஷன் பண்ணால். இப்போ திருப்பியும் நம்ம ஆப்ரேஷன் பண்ணி இப்போ நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் தெரியும், இவங்களுக்கு 4 பசங்க அவங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க, இதுக்கு மேலே குழந்தை பெற்றுக்க மாட்டாங்கன்னு தெரியும். சப்போஸ் இந்த வாடகை தாயா நம்ம கருவை சொந்துன்னு வந்து இந்த என்ன சொல்லுவாங்க, ஒரு மாதிரி பேச மாட்டாங்க.
அதனால
என்ன பண்ணோம், நாங்கள் அந்த 4 மாதம் வரைக்கும் அந்த வயிறு தெரியாத போது நாங்க வீட்டுல இருந்தோம். 5 மாதம் ஆயிட்ட உடனே எங்க வீட்டுல பசங்களை எங்க வீட்டுக்காரர்களை சொல்லிட்டு இது மாதிரி இதுக்குன்னு ஒரு டாக்டருங்களே ஒரு வீடு மாதிரி ஹாஸ்டல் மாதிரி எடுத்து இது மாதிரி நிறைய பேர் இந்த கரு முட்டை கொடுக்குறவங்க வாடகை தாயா இருக்கிறவங்க எல்லாம் அது ஒரு ஹாஸ்பிட்டல் அதான் அந்த ஹாஸ்பிட்டலே வச்சுன்னுக்குறாங்க. எல்லாமே அவங்களே பார்த்து பார்த்து இந்த டைமுக்கு இது சாப்பிடணும், இந்த டைமுக்கு இது பண்ணணும், இந்த டைமுக்கு மாத்திரை போடணும். அதான் நம்ம ஒரு பூவை கவனிக்கிற மாதிரி, மல்லிப்பூவை தாமரை பூவை தண்ணியில் வச்சுக்கணும், அது மாதிரி நம்மள அவ்வளோ ஒரு பத்திரமா பார்த்துக்கிறாங்க. அந்த குறையில் ஆமாம்
ஹாஸ்பிட்டலே எல்லாமே
எல்லாம் குறைய இல்லாத அந்த 8 மாதம் வரைக்கும் அவங்க அவ்வளோ இதுவாக பார்த்துக்கிறாங்க. இன்னொன்று என்னன்னா நம்ம அந்த 8 மாதம் சுமந்து பெற்று அதை பெரிய ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறத கூட நம்ம கண்ணை மூச்சு பார்க்கறதாக்கிட்டே அந்த குழந்தை நம்ம கிட்ட அந்த தொட்டிலில் கூட இருக்காது. அது பையனா பொண்ணா
எதுவுமே சொல்ல
எதுவுமே இருக்காது.
பையனா பொண்ணா கூட சொல்ல
கூட கருப்பாகுதா செவப்பாகுதா அதை கூட நம்ம பார்க்க முடியாது. அந்த
குழந்தை
எதுவுமே பார்க்க முடியாது, நம்ம கண்ணை மூச்சு பார்த்தா வெறிய தொட்டி தான்
தாய்ப்பாலுன்ற விஷயம்.
அதுக்கு ஊசி போடுவாங்களே, நம்ம எல்லாத்துக்கும் சம்மதிச்சுட்டு தானே கையெழுத்து போடுறோம், இது வந்து இன்னொருத்தவங்க குழந்தைங்க நம்ம குழந்தைல அதை வந்து நம்ம உறவு கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க அக்ரிமெண்ட் பேப்பர்ல
எல்லாம் குழந்தைய கண்ணில் கூட
கண்ணில் கூட காமிக்க மாட்டாங்க
யாருக்குமே
யாருக்குமே
யாருன்னா அவங்க அவங்க பேரண்ட்ஸ் யாருன்னா அம்மா அப்பா உங்களை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்களா தேங்க்ஸ் அட்லீஸ்ட் சொல்றதுக்கு
அதெல்லாம் எதுவுமே கிடையாது
எதுவுமே கிடையாது
சொல்ல மாட்டாங்க
யாரும் என்ன தெரியாது குழந்தையும் கண்ணில்
காட்ட மாட்டாங்க
எல்லா வாடகை தாய்க்கும் இதேதான்
எல்லாருக்கும்
சரி இப்போ உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் பேசுவாங்க இல்லையா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த தொகை தர அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்கன்னு சொன்னீங்க அது எவ்வளோக்கா பண்ணுவாங்க
அப்போல்லாம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால ஒரு 2 லட்சம் ரூபா தரேன்
ரெண்டு லட்சம் ரூபாய் நீங்க வாடகை தாயா நீங்க அந்த ஒரு 10 மாசம் ஒரு குழந்தை
2 லட்சம் ரூபாய்க்கு 2 லட்சம் ரூபாய் பேசணும் அவங்க வந்து என்ன பண்ணாங்க ஒன்றரை எங்க ஏன்னு கேட்டால் எங்களுக்கு எழுத படிக்க தெரியாது இது அக்ரிமெண்ட் பேப்பர்ல கையெழுத்து வாங்கும் போதே 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்க 50,000 ரூபாய் அந்த ஏஜென்ட்டுக்கால அதான் நம்ம ஹாஸ்பிட்டலு செலவு நம்ம மாதம் மாதம் வர ஒரு 5,000 ரூபாய் தருவாங்க அந்த 8 மாதத்துக்கு வீட்டுக்கு இப்போ நம்ம எல்லா வேலையும் பசங்களை விட்டுட்டு இங்கே இருக்கிறல அதனால மாதம் மாதம் 5,000 ரூபாய் தருவாங்க 2 லட்சம் ரூபான்றத 5,000 ரூபாய் பிடிச்சிக்கின்னு மீதியை அந்த 1.5 லட்சம் ரூபாய் தராங்க
அது போதுமானதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களாக்கா நம்ம
எனக்கு அப்போ இருக்கிற சூழ்நிலை அது போதும் நம்ம கடன் ஓஞ்சிச்சுல்ல
அதனால
கடன் பிரிச்சனால நம்ம ஒத்துக்கணும் ஓ கடன் பிரிச்சின ஒரு பக்கம் எனக்கு அதே தான் தோணுச்சு ஒரு பக்கம் கடன் பிரிச்சனை இருந்தாலும் ஒரு பக்கம் ஒரு சந்தோஷம் அந்த பொண்ணு நம்ம கிட்ட சொல்லி ஆயிடுச்சா இதே நம்ம பொண்ணுக்கு அந்த நிலைமை வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ பாதிக்கப்படுவோம்
நார்மலாகவே நம்ம ஒரு உணர்வு இருக்கோம்ல நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது நம்ம குழந்தை எப்படி இருக்குமோன்னு யோசிச்சிருப்போம் இல்லையா அப்போ நீங்கள் இங்கே வாடகை தாயா நீங்கள் அது பண்ணும்போது அந்த குழந்தைக்காக நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா
யோசிக்கிறேன்னா இந்த குழந்தை வந்து அவங்கள மாதிரி இருக்கும் ஆனால் நம்மளா மாதிரி இருக்காது ஏன்னு கேட்டால் அவங்க புருஷ மனை 2 பேர் தானே நம்ம கர்ப்ப பையன் மட்டும் தான் வாடகை கொடுத்துக்குறோம் அதை பற்றி நம்ம என்னன்னு யோசிக்கிது இருந்தாலும் நம்ம கூட அந்த குழந்தைய நம்ம 8 மாதம் சுமந்துக்கிறதுனால அந்த குழந்தைக்கு நம்மளுக்கு ஒரு பாசம் இருக்கும் என்னடா இது இத்தனை மாதம் நம்ம 8 மாதம் இருந்து அந்த குழந்தைய பெற்று கொடுக்குறேன் அது கண்ணில் ஒரு வாட்டி கூட நம்ம பார்க்க முடியாதா
போதுமானது கடனுக்காக நான் வந்துட்டு அந்த டைம்ல யாருன்னா ஹஸ்பண்டோ இல்ல நீங்க பிரெக்னெண்டா இருக்க டைம்ல உங்களோட ஹஸ்பண்ட் இல்லைன்னா பிள்ளைகள் நடுவில் இதை பண்ணிருக்க வேணாமோ அப்படின்னு சொல்லி பேசினாங்களா
நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் என் பிள்ளைங்களை ஏன்னு கேட்டால் அந்த 4 மாதம் கூட வந்துட்டு 4 மாதம் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது எங்க பிள்ளைங்க எல்லாம் கும்பலாக தான் படுப்பாங்க ஆனால் அதனால என் பிள்ளைங்க என்னடா இது நம்ம இதுக்கு ஆசைப்பட்டுன்னு வந்துட்டேன் நம்ம பிள்ளைங்க இல்லை
அவங்கள பார்க்காத
அப்போ கூட வர வைப்பாங்க வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஒரு இதாக இந்த ஜன்னல் மாதிரி இருக்கும் கிட்டெல்லாம் உட்காந்தியெல்லாம் இந்த மாதிரிலாம் பேச முடியாது ஒரு ஜன்னல் மாதிரி இருக்கும் நம்ம ஒரு ஜெயில் கைதிங்க பார்க்குறாங்கல்ல ஜன்னலே அங்கேருந்து அவங்க பேசலாம் இங்கேருந்து நம்ம பேசலாம் அப்படிதான்
யாரையுமே பார்க்க விடலையா ஏன் அப்படி என்னதான் இருந்தாலும் நம்மளோட குடும்பம்
இருந்தாலும் அவங்க நம்ம பசங்க வந்து ஏதாச்சும் தப்பாக நினச்சிக்க போது நம்ம பாரு அம்மா வேற ஒருத்தவங்க குழந்தைய போய் சுமந்து தரப்போகிறாங்க
எதனா பேசி நம்மளும் மனசு மாறிடுவோம்
மனசு மாறிடுவாங்கன்னு சொல்லிட்டு அதுங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இந்த மாதிரி மற்றவங்க குழந்தைய சுமக்குறாங்க நம்ம அவங்ககிட்ட போய் தொல்லக்கூடாது எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருக்கும்
இப்போ 8 மாசத்துலேயே அவங்க சிசேரியன் பண்ணாங்களா
ஆமாம்
அதுக்கப்புறம் பார்த்துக்கிற செலவெல்லாம் அந்த ஆப்ரேஷன் பண்ணி
அதுதான் ரொம்ப கொடுமை ஏன்னு கேட்டால் ஃபர்ஸ்டில் நம்ம அந்த 8 மாதம் வரைக்கும் நல்லா பார்த்துக்குவாங்க அந்த 8 மாதம் இப்போ முடிஞ்ச உடனே அந்த குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துறாங்களா ஒரு 10 நாள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருப்பாங்க அந்த தேயிலாம் பிரிக்கிற மட்டும் தேயிலாம் பிரிச்சுட்ட உடனே அதுக்கப்புறம் நம்ம உடம்பு நீதியாக எங்கேயாச்சும் வயிறு வலியோ ஒரு உடம்பு சரியில்லைன்னு வந்தால் கூட நம்மளை ஒரு அசால்ட்டாக நினைப்பாங்க
அந்த 8 மாதம் அவ்வளோதான்
அந்த அந்த 8 மாதம் முடிஞ்சிச்சா பணம் வாங்கிட்டியா அவ்வளோதான் இதுக்கப்புறம் உனக்கு வயிறு வலி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி நம்ம வேறு இடத்துல தான் பார்த்துக்கலாம் அந்த ஹாஸ்பிட்டலில் பார்க்க முடியாது லேட் பண்ணுவாங்க
நீங்கள் போய் கேட்டிங்களா இந்த மாதிரி பார்த்துக்கிட்டேனே அதுக்கு அடுத்ததும் நீங்கள் வந்துட்டு கவனிக்க
அதெல்லாம் இது பார்த்துக்க மாட்டோம்
எதுவுமே பண்ணல எதுவுமே அவங்க
எதுவுமே
அப்போ எப்படிக்கா நீங்கள் சமாளிச்சிங்க
வேற என்ன பண்ண முடியாது நம்ம கஷ்டத்துக்கு வர வந்துட்டோம் இல்லை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தைய நம்ம இது பண்ணோம் அதை இப்போ அதை தான் பெருசு பண்ணிக்கினு நாங்கள் மனசை தேத்திக்கின்னு வேற இடத்துல கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு போவோம்
என்ன பண்ண ரொம்பவே மனதைரியம் வேணும் இல்லை நடுவில் நீங்கள் எனக்குனா நீங்களே பண்ணியிருக்க வேணாமோன்னு அப்செட் ஆயிருக்கீங்களா சே நம்ம இப்படி பண்ணியிருக்க வேணாமோ அப்படின்னு எதனா யோசிச்சு
எனக்கு அப்போ யோசிக்கல இன்னும் ஒரு கதையெல்லாம் சொன்னீங்கன்னா நீ இது இப்போ 4 வருஷத்துக்கு முன்னே ஒரு 12 வயசு இதே மாதிரி தான் ஹாஸ்பிட்டலில் ஒரு இடத்துக்கு போனேன் நான் குழந்தைக்கு ஒரு பையனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, 12 வயசு குழந்தைக்கு. அவன் அந்த பையன் இப்படியே சேரில் பார்த்துன்னு தூங்கின்னு இருந்தான். நான் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டேன், என்ன அந்த பையனுக்கு ப்ராப்ளம்னு. அவனுக்கு கிட்னி போயிடுச்சுமா. நாங்கள் சரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யாருனா கொடுக்கலாம்ல சர்டிஃபிகேட்டுக்கு, அவங்க வீட்டில் இருக்கிறதுங்க யாருக்கும் பிறந்தலை அசைல சொன்னாங்க. அவன் என்ன குரூப்னு கேட்டேன், பி பாஸ்ட்னாங்க. எந்த பி பாஸ்ட் தான் அந்த பையனுக்கு குத்துட்டேன். இப்போ குத்துட்டு நான் வருத்தப்படுறேன்.
கிட்னி கொடுத்துட்டீங்க?
கிட்னி குத்துட்டேன். இதோ 4 வருஷம் ஆகுது. கிட்னி குத்துட்டு எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா?
நீங்கள் கிட்னி கொடுக்கும்போது அது என்னக்கா சொன்னாங்க வீட்டில்? அது சொன்னீங்களா?
அதையும் ஒத்துக்கல. போட்டோ எல்லாத்துன்னு வந்து காமிச்சேன். அந்த பையன் போட்டோ எல்லாத்துன்னு வந்து காமிச்சேன். காமிச்சுட்டு எங்கள் பசங்க ஒத்துக்கவே இல்லை, வானா விடு, அவங்க சேர்த்தா உனக்கு என்ன, நீ என்னத்துக்கு இது பண்ண. அதான் நான் சொன்னேன், இதே நிலைமை உனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி நீ இந்த வயசுலேயே சேர்த்து போனால் என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். போட நான் என்ன சாக போகிறேன், வயசாகிடுச்சு, நான் திடீர்னுக்கு எங்கன்னா போகிறோம், செத்து போகிறோம், மண்ணு தான் துண்ண போகுது. அது ஒரு மனுஷன் உயிரை வாய வச்சுட்டு சாகலாம்ல. இந்த 4 வருஷத்தில் அவங்க 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க, பேசி 3 லட்சம் ரூபா கொடுத்தாங்க.
அது போதுமானதா இருக்கு?
அதான் சொல்றேன்.
நீங்க திருப்பி ஏன் கிட்னி கொடுக்கல இன்னொருத்தவங்களுக்காக நீங்க யோசிச்சீங்க?
சின்ன பையனாகிறம்மா, இப்ப நம்ம இப்ப வாழ்ந்து கேட்டு போறோம், திடீர்னு நம்ம சேர்த்துருவோம். அது அந்த என் கிட்னிய மண்ணு துண்ண போகுது, எல்லாமே நம்ம உடல் ஃபுல்லாக மண்ணு துண்ண போகுது. அந்த குழந்தைனா நல்லா இருக்கணும்னு சொல்லிதாம்மா நான் கொடுத்தேன்.
நீங்க ஆனா வீட்லயே வந்து வாடகை தாய் இது பண்ணும்போதே ஒரு மாதிரி பேசினாங்க, பிரச்சனை ஆச்சுன்னு சொன்னீங்க. கிட்னி கொடுத்ததுக்கப்புறம் என்னக்கா சொன்னாங்க? அதுக்கப்புறம் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டாங்களா, இல்லை எப்படி பார்த்துக்கிட்டாங்க வீட்டில்?
வீட்டில் இப்போல்லாம் அதான் சொல்கிறேன், எல்லாம் மூலிகை ஒருத்தர் இப்போ பிரிச்சுக்கினாங்க. அந்த பணத்தை வாங்கி கொடுத்தா 3 லட்சம் ரூபா மூலிகை ஒருத்தர் பிரிச்சுக்கினாங்க. இதுக்கு சொல்லி என் குடும்ப கஷ்டத்துக்கு ரத்தம்லாம் கொடுத்துக்கிறேன், 30,000, 5,000 அப்படியெல்லாம் கொடுத்து என் பிள்ளைங்களை வளர்த்து அவங்கவுங்கள ஒரு ஒரு லெவலில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். வீட்டுக்கார ஆட்டோ வருவர், குடிக்கிறவர். அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பிள்ளைங்கள நம்ம தான் காப்பாற்றணும், அப்புறம் என்ன பண்ண முடியும்?
நிறைய பேர் யோசிப்பாங்க, அது இறந்ததுக்கு அப்புறம் கண்டானோ அப்படின்ற விஷயம் எழுதி வைக்கிறதுக்கு கூட யோசிப்பாங்க.
நான் அதை கூட எழுதி வைப்பேன். அதுக்கு ஆமாப்பா.
சரி எதனால இதை பண்றீங்க நீங்க, அது சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி வந்துட்டு உடனே தோணுது உங்களுக்கு, சரி இப்படி பண்ணிடலாம் உடனே அப்படின்ற?
இப்படி தோணுதுன்னா நம்ம மனுஷனா பிறந்தது நம்ம யாருக்குன்னா உபயோகமா இருக்கணும். நம்ம செத்தாலும் நம்ம இது யாருக்குன்னா பொருந்தணும். நம்ம இல்லைன்னா கூட மற்றவங்க வந்து அதை வச்சு ஒரு மாமியார் வீட்டில் உனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 2 வருஷம் பொறுத்துக்குவாங்க மாமியார் வீட்டில், இல்லை ஒரு 3 வருஷம் பொறுத்துக்குவாங்க. 4வது வருஷம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஏதாச்சும் ஒரு பங்கனுக்கு இருந்து போகிறாங்க. அந்த பொண்ணு ஒரு நிலங்கு வைக்கவோ எதுக்கோ அந்த பொண்ணு குழந்தைல, அந்த பொண்ணு அப்படிக்காக வேணா அப்போ அந்த பொண்ணு மனசு எவ்வளோ பாதிக்கப்படும் குழந்தைல, அதுக்கோசம் அந்த பொண்ணை இது பண்ணுறாங்கன்னுவாங்க. அப்புறம் அவங்க மாமியார் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, குழந்தையிலம்மா இது மலடி எட்டுன்னு வந்து கட்டி வச்சுக்கிறேன் என் புள்ளிக்கு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஒரு குத்தி காமிப்பாங்கல்ல, குத்தி காமிப்பாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதே வீட்டில் சண்டை ஆகும், அது அவங்க புருஷ முறையுள்ள சண்டை ஆகி டைவர்ஸ் மூலியமாக போவாங்க, தற்கொலைக்கு போவாங்க, எவ்வளோ வீடு பிரிஞ்சு தனியாக இருப்பாங்க, இதெல்லாம் யோசிப்பேன். அது மாதிரி எங்கள் பசங்களுக்கு இதான், உங்களுக்கு அந்த மாதிரி நிலமை இருந்தால் நீ இருப்பியாமான்னு சொல்லிட்டு எங்கள் பசங்களுக்கு எடுத்து சொல்லி அதுக்கப்புறமா தான் இந்த வாடகை தாய்க்கு நாங்கள் முன் வந்தேன்.
உங்கள் கூட நீங்கள் அப்போது ஹாஸ்பிட்டலில் இருந்த போது எவ்வளோ பேருக்கா இருந்தாங்க?
ஒரு 10 பேர்கிட்ட இருந்தாங்க.
10 பேர் இருந்தாங்க. 10 பேர்
அந்த வாடகை தாயாக தான் இருந்தாங்க. 3 வருஷம் 2 வருஷம்
அவங்க எல்லாருக்குமே இதே மாதிரி தான் பேசி இது பண்ணாங்க.
ஆமாம், இப்போ அவங்க அவங்களுக்கு சூழ்நிலை ஒரு பக்கம் வந்து இந்த நாங்கள்லாம் வந்து மனித அபிமானத்தில் நான் வந்தேன், அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கும், இப்போ என்ன மாரி இல்லையா கடன் பிரச்சனை இருக்கும் வீட்டில், அவங்கவுங்களுக்கு நிறைய இப்போ என்ன மெயின் பணம் பிரச்சனை தான்.
இதில் இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு எதனா ஒரு கஷ்டத்தில் தான் வந்திருப்பாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த கஷ்டத்தையும் தாண்டி ஒரு குழந்தை கொடுக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம்தான். நீங்க இப்ப இவ்வளோ வருஷம் கழிச்சு கூட யோசிச்சிருக்கீங்களாக்கா எப்படின்னா எப்படி இருக்காங்க என்ன, திருப்பி டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி எதனா கேட்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? இப்போ ஒரு 10 வருஷம்
ஆகிருக்கு,
கேட்க கூடாது, அதுதான் அக்ரிமெண்ட் வயசு.
நம்ம இருந்தாலும் அந்த குழந்தை
வேற யாருனா அந்த மாதிரி பிரச்சனை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
டிவிலலாம் நிறைய பேர் இதை இப்போல்லாம் வந்து நம்ம வீட்டாண்டியே சர்வசாதாரணமாக அதுக்குலாம் பயந்து நின்றோம். அப்போல்லாம் இப்போல்லாம் வந்து வீட்டாண்டியே இருக்கிறாங்க, வீட்டாண்டியே அந்த வாடகை தாயாக கருவை வச்சுக்கின்னு 2 கருவு வைக்கிறாங்க.
ரெண்டு
குழந்தை, அதுக்கு இப்போ வந்து ஒரு குழந்தைக்கு 3 லட்சம் ரூபானா 2 குழந்தைக்கு 6 லட்சம் ரூபா. அதில் மனித அபிமானம் என்ன பண்ணாங்க, 6 லட்சம் ரூபா கொடுத்து அவங்களுக்கோ ஒரு வீடோ ஒரு அவங்க பசங்க படிப்புக்கு ஏதோ காசோ இல்லை வீட்டுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கி தராங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலை
ரெண்டு குழந்தை,
இப்போ ரெண்டு குழந்தை
நம்ம கருவிலே சொல்ற மாதிரி பண்றாங்க. இப்போ தொகை அவங்க கொடுக்குறாங்க இல்லையா, அது போதுமானதுன்னு நினைக்கிறீங்களா இப்போ, இல்லை இன்னும் வேற எதனா பண்ணலாம் வாடகை தாய்மார்கள் இந்த மாதிரி பண்றவங்களுக்கு?
அவங்க வாடகை தாயா பண்றவங்களுக்கு இந்த அதான் எல்லாருமே டாக்டர் அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ, இல்லை டாக்டர் அவங்க இவங்க ஏஜென்ட் எல்லாத்தையும் பூச்சின்னு தான் இவங்ககிட்ட சேர்றது. இவங்க யார் பேசுகிறாங்க, வாங்குறவங்களா பேசுகிறாங்க, டாக்டருங்க தானே பேசுகிறாங்க, இவ்வளோ அமௌண்ட்டு இவ்வளோ இது பண்ணுறாங்க இவ்வளோ தான் கொடுக்க முடியும்னு அவங்க தானே பேசுகிறாங்க. இப்போ அவங்களுக்கு தெரிய போகிறது கிடையாது, இல்லை
தெரிய போகிறது கிடையாது.
அதான் அவங்க இவ்வளோ அமௌண்ட்டுமா இந்த குழந்தை வாடகை தாயாக வரவங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்துணும்னு சொல்லிட்டு அவங்க வாங்கிக்கிறாங்க டாக்டருங்க. இதில் பிரிக்கிறது யார், மூணு பங்காக தானே போதே, டாக்டர் ஒரு பக்கம் எடுத்துக்கிறாங்க, ஏஜென்ட் ஒரு பக்கம், இவங்களுக்கு கால்வாசி வாது. அதை வந்து டைரெக்டாக கொடுத்தாலே நல்லாயிருக்கும்,
டைரெக்டாக கொடுத்தாலே
நல்லாயிருக்கும். அவங்களுக்கும் ஒரு பணம், அவங்களுக்கு எவ்வளோ குடும்பம் கஷ்டம் பிள்ளைங்கெல்லாம் இருப்பாங்க, அதை ஒத்துக்குன்னு அவங்க வராங்கன்னா அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம இந்த மாதிரி நம்ம ஒரு வாடகை தாயாக வர்றதுக்கு அவங்க வீட்டில் பேசுகிறாங்கன்னா அதுக்கெல்லாம் மனசு தான் காரணம். பணம் ஒரு பக்கம் இருந்தாலும் மனசு ஒரு காரணம். இவங்களுக்கு கொடுத்தா அந்த காசு போய் அவங்ககிட்ட சேரும். இது மாதிரி நாலா பக்கம் போகிறத அவங்களுக்குன்னா கொஞ்சம் உதவி ஆகல.
ரொம்ப நன்றிக்கா, நிறைய விஷயம் சொன்னீங்க. நீங்கள் உங்ககிட்ட பேசினதில் நிறையா ஒரு தைரியம் தான் கொடுக்குது, அதுதான் தேவை இப்போ இருக்க ஒரு சொசைட்டியில் நிலைமையிலையும் ரொம்பவே தேவை. தேங்க்யூ ஸோ மச் கா, உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்ணுது.
மேக்கப் போடுறோம் அப்படின்னும் போது அது கண்டிப்பாக ஸ்கின்னை வந்து பாதிக்கும் இல்லையா. ஸோ அதுக்காக நான் ப்ராப்பராக டெர்மட்டாலஜிஸ்ட்டை போயிட்டு நான் மார்னிங் அண்ட் நைட் வந்து சிம்பிளாக ஒரு ரொட்டீன் ஃபாலோ பண்ணிடுறேன்.